மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்கிற வேத வசனம் பிரசங்கியின் புஸ்தகத்தில் 5 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்த்து செவிகொடுக்க கேட்பதே நலம். தாங்கள் செய்கிற தீமை என்று அறியாதிருக்கிறார்கள்.
நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். வேதத்தில் ஒன்றை விட ஒன்று நல்லது என்று வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இங்கே பார்க்கும் பொழுது பலியிடுவதை விட செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதிப்பது நல்ல விஷயம், ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆனால் துதித்து பலி செலுத்துவதை விட சிறந்தது ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் செவி கொடுத்தல், கர்த்தருக்கு செவி கொடுத்தல், லிசனிங். ஆண்டவரை துதிப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதை விட சிறந்த ஒன்றை இங்கே பிரசங்கி சொல்லுகிறார். செவி கொடுத்தல், செவி கொடுத்தல் என்பது நல்லது. தேவ பிள்ளைகள் இந்த செவி கொடுத்தல் என்பதை கற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப இருக்க வேண்டிய விஷயம். அநேகர் அதிகமாக பேச விரும்புவாங்க, ஆனால் கேட்க விரும்புகிறது வெகு சிலர் தான். இந்த லேர்னிங் அது ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த லேர்னிங் இருந்தாதான் ஒரு நாளில் நாம் அதை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். கற்றுக்கொள்ளுதல் என்பது மிக முக்கியமான காரியம். அதுவும் குறிப்பாக ஆவிக்குரிய உலகத்திலே வந்திருக்கிற நாம் ஒவ்வொரு நாளிலும் எதையாகிலும் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் சபை சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் அவரை கொண்டுதான் கொடுத்தார். ஏறக்குறைய 14 புத்தகங்கள் அவர் மூலமாக நிருபங்கள் எழுதப்பட்டது. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் அப்படிங்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறது இல்லைங்கிறார். வேத புத்தகத்தின் ஒரு பெரும்பகுதி, புதிய ஏற்பாட்டில் பெரும்பகுதியை எழுதின ஒரு மனுஷனே அப்படி சொல்றார், எனக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறது கிடையாது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆவல் இருக்கணும். கற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். கடைசி நிமிஷம் வரைக்கும், இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற வரைக்கும் நாம் கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொண்டே இருக்கணும். என்றைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அதோடு அவங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி நின்று போய்விடும். அதோடு ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துவதற்கு முடியாமல் போய்விடும். அதோடு ஆண்டவருடைய பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையில் தடைபட்டு போகும். எல்லாம் தெரியும் நினைச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஒருவன் தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி சொல்லுவானால் உண்மையிலேயே அவனுக்கு எதுவும் தெரியவில்லை என்றுதான் உண்மை. ஏன்னா அவனுக்கு தெரியலங்கிறதே அவனுக்கு தெரியல. அவனுக்கு எல்லாமே தெரியலங்கிறதே அவனுக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் தெரியும் என்று நினைப்பது மிகவும் ஒரு மூடத்தனமான காரியம். கற்றுக்கொள்ள நிறைய கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது. ஆகையால் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி கற்றுக்கொள்வது என்பதை குறித்து நாம் சில விஷயங்களை பார்க்கப் போகிறோம். இங்கே பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம செவி கொடுக்கிறோம். எந்த அளவுக்கு நாம் செவி கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையானது நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த கற்றுக்கொள்ளுதல் என்கிறதை ரொம்ப அழகாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யார்கிட்ட போய் எப்படி கற்றுக்கொள்வது என்பதை யார்கிட்ட போய் கற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு நல்ல உதாரணம். அவர் ஒரு சிறந்த போதகராக இருந்தார். அருமையான ஊழியத்தை செய்தார். அவர்கிட்ட எல்லாமே கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ளுகிறதையும் கூட அவர்கிட்ட தான் கற்றுக்கொள்ளறோம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாவற்றுக்குமே அவர் ஒரு முன்மாதிரியானவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நாம் எப்படி கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறுவது, நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருப்பதற்கு நமக்கு என்ன தகுதி வேண்டும், இது நமக்கு தெரியணும். அப்பதான் நம்ம வந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேறினவர்களாய் நாம் மாற முடியும். எடுத்துக்கொள்வோம், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற விதங்களை நாம் கவனிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:46 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:46.
மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில்
போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும்
அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுது 12 வயது உள்ளவராய் இருக்கும் பொழுது அவருடைய தாயாகிய மரியாளும் வளர்ப்பு தகப்பனாய் இருக்கிற யோசேப்பும் தங்கள் குடும்பத்தோடு இப்பொழுது எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாடுவதற்கு போகிறார்கள். அப்பொழுது எல்லா ஊர்களிலும் இருந்து பண்டிகைக்கு எருசலேமுக்கு கூடி வருவது அவருடைய வழக்கம். ஏனென்றால் ஆண்டவர் வேதத்தில் தெளிவாய் கட்டளை கொடுத்திருக்கிறார், கண்ட இடத்தில் உன் பலியை செலுத்தாதபடிக்கு நீ எச்சரிக்கையாய். ஆண்டவருக்கு பண்டிகை கொண்டாடணும்னா எருசலேமுக்கு போய் தான் கொண்டாட வேண்டும். அதனாலதான் சமாரிய ஸ்திரீ கூட இயேசு கிறிஸ்து இடத்திலே சொல்லும் பொழுது எங்கள் பிதாக்கள் எருசலேமில் தொழுது கொண்டார்கள் அப்படின்வாங்க. அப்படி பார்க்கும்போது எருசலேமில் போய் தான் பண்டிகை கொண்டாட வேண்டும். ஆகையினால் இந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு யோசேப்பு தன்னுடைய மனைவியாகிய மரியாள், இயேசு கிறிஸ்து அவருக்கு இப்பொழுது 12 வயது, இன்னும் அவருக்கு பின்பு பிறந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், தம்பிகள்லாம் இருக்கிறாங்க, இப்படி முழு குடும்பத்தோடு எல்லாரும் போயிருக்கிறாங்க. அப்பொழுது எருசலேமிலே எல்லா ஊர்களிலும் இருந்து வந்த உறவினர்கள் எல்லாரும் சந்தித்துக் கொள்வது வழக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லாரும் சந்திக்கிறதெல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் நலம் விசாரித்து சந்தோஷமாய் பேசிக் கொள்ளுகிறது வழக்கம். இப்படி அவர்கள் பண்டிகை எல்லாம் முடித்துவிட்டு தங்கள் ஊர்களுக்கு திரும்புகிறார்கள். அப்படி திரும்பும் பொழுது 12 வயது உள்ள இயேசு கிறிஸ்து எருசலேமிலே இருந்து விடுகிறார். இவர்கள் குடியிருக்கிறது நாசரேத்து என்கிற ஊரில் இவர்கள் குடியிருக்கிறார்கள். இவர்கள் எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாட போனார்கள். இப்பொழுது நாசரேத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்கிற வேளையில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வந்து பார்க்கிறார்கள். பிரயாண கூட்டத்தில் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருப்பார் என்று பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி விட்டு வந்து பார்க்கும்பொழுதுதான் அவர்களோடு இயேசு கிறிஸ்து இல்லை என்பது அவர்களுக்கு தெரிந்தது. உடனே பதறி துடித்து மறுபடியும் பிரயாணம் பண்ணி எருசலேமுக்கு திரும்பி போறான். திரும்பி போய் அங்கே ஒரு நாள் மறுபடியும் ஒரு நாள் ஃபுல்லா எருசலேம் ஃபுல்லா தேடி பார்க்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவாகி அந்த பிள்ளை காணவில்லையே என்று எல்லாரும் பதறி தேடுகிறார். ஒரு நாள் முழுவதும் தேடி அதன் பிறகு தேவாலயத்துக்கு போய் பார்க்கும் பொழுது அங்கே அவர் கண்ட காட்சிதான் 3 நாளைக்கு பின்பு. அப்படின்னா இவங்க பிரயாணம் பண்ணி வந்தது ஒரு நாள், திரும்பி ரிட்டர்ன் போனது 2 நாள், அங்கே போய் இயேசு கிறிஸ்துவை தேடினது 1 நாள். 3 நாள் ஆச்சு பாருங்க. 1 நாள் இயேசுவை விட்டு 3 நாள் அவங்க வாழ்க்கையில வேஸ்டா போச்சு. 3 நாளைக்கு பின்பு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். இயேசு கிறிஸ்து போதகர் நடுவில் இவர் போதிக்கிறதுக்கு போல, தேவாலயத்துக்கு போதிக்க போல, கற்றுக்கொள்வதற்காக போனார். 12 வயசுல அவருக்கு இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் பாருங்க, லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. 12 வயது உள்ளவராக இருக்கும் பொழுது தேவாலயத்தில் தங்கிவிட்டார். அவருடைய பெற்றோர் போய்விட்டாங்க, அதை பத்தி அவர் யோசிக்கிறாங்க. தங்கிவிட்டார், 3 நாள் ஆயிடுச்சு அங்கே இருக்கிறார், தேவாலயத்தில் இருக்கிறார். இவங்க போய் பார்க்கிறாங்க. போய் பார்க்கும் பொழுது அங்கே அந்த போதகர்கள் பேசுகிறதெல்லாம் உட்கார்ந்து கவனமாக கேட்டுட்டு இருந்தார். அவங்ககிட்ட பல சந்தேகங்களை கேட்டு தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொண்டிருந்தார். இப்படியாக வேதத்தை அவர் கற்றுக்கொண்டிருந்தார். அந்த 12 வயசுல வேத வசனத்தை அவ்வளவு தாகத்தோடு இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டிருந்தார். இதெல்லாம் நமக்கு வந்து சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு முன்னோடி புரியுதுங்களா. சிறு பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 12 வயசுல இருக்கும் பொழுதெல்லாம் வேத வசனத்தை தரோவா கற்றுக் கொடுக்கணுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன் உதாரணம். பெற்றோரோட செய்யல, ஆனா அவராகவே அதை செய்தார். 12 வயசுக்கு அவர் 12 வயதுல அவர் போய் தேவாலயத்தில் இருந்து 3 நாட்கள் இருந்து அவர் அங்கே வசனங்களை கேட்கவும் கற்றுக்கொள்வதற்கும் அந்த நேரத்தை ஒதுக்கினார். அவருடைய வாழ்க்கையை நீங்க திருப்பி பார்ப்பீங்களா, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நீங்க திருப்பி பார்ப்பீங்களானால், ஏதோ 12 வயசுல சிறு பையனா இருக்கும் பொழுது அவர் ஏதோ போதகரிடத்தில் போய் கற்றுக்கொண்டார். அதுக்கு பிறகு அவர் ஊழியத்தில் வந்தோடனே அவருடைய காரியமே வேற அப்படின்னு நீங்க நினைப்பீங்களானா, அதுதான் தப்பு. அவருடைய வாழ்க்கையில் அந்த 12 வயசு இருக்கும் போது அவர் கற்றுக்கொண்டார், இல்லை இல்லை இல்லை. இயேசு கிறிஸ்துவே வாழ்நாள் முழுவதும் அவர் கற்றுக்கொண்டிருந்தார். தெரியுமா, அவரே தன் வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த கடைசி வரைக்கும் அவர் கற்றுக்கொண்டுதான் இருந்தார். அவர் தேவனுடைய குமாரன், அவர் உலக ரட்சகர். அதனால எனக்கு எல்லாம் தெரியும், அவர் என்னைக்குமே டிக்ளேர் பண்ணல, எனக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது, என்னைக்குமே அவர் டிக்ளேர் பண்ணல. அதற்கு தீர்க்க தரிசன வசனங்களும் ஆதாரம் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை குறித்த சாட்சிகளும் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 50 அதிகாரம் 4-5 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50 அதிகாரம் 4 வசனத்தையும் 5 வசனத்தையும் வாசிக்கலாம்.
இளைப்படைந்தவனுக்கு
சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல
நான் அறியும்படிக்கு
கர்த்தராகிய ஆண்டவர்
எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர்
என் செவியை திறந்தார்.
நான் எதிர்க்கவும் இல்லை. நான் பின்வாங்கவும் இல்லை.
இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. உங்களுக்கு டவுட் ஆனா அடுத்த வசனத்தை படிச்சு உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியாது. இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டது உங்களுக்கு கிளியரா தெரியும். அடுத்த வசனத்தை படிப்போம்.
அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும்
என் முகத்தை மறைக்கவில்லை. இப்ப தெரியுது யாருன்னு. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அவர் முகத்திலே துப்பிதார்கள், அதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதோ ஏசாயாவுடைய அனுபவம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். எப்படி? காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். காலைதோறும் என்னை எழுப்பி என் பிதா எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பேசின ஞானம் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. இவன் கல்லாதவனாய் இருந்தும் இந்த ஞானம் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? அவர் நாசரே தூரிலே வந்து அவர் ஊழியம் செய்யும் பொழுது அந்த சொந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இவன் தச்சன் அல்லவா, யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவனுக்கு எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது? நானும் இவன் கல்லாதவனாய் இருந்தும் இந்த ஞானம் இவனுக்கு எப்படி கொடுக்கப்பட்டதுன்னு எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. காரணம் என்ன? ரீசன் இங்க இருக்குது. இழைப்படைந்தவர்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்தருளினார். அது எப்படி வருகிறது? காலைதோறும் என் பிதா என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என் பிதா. கர்த்தராகி ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லைங்கிறார். அப்ப அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா டெய்லி லேர்னிங் இருந்துச்சு. தினமும் காலையிலே பிதாவின் இடத்துல வந்து கற்றுக்கொண்டார். அவருடைய பிரசங்கத்தில் அவ்வளவு ஞானம் வெளிப்பட்டதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு நாள் காலையிலும் பிதாவின் சமூகத்தில் இருந்து அவர் தன்னுடைய பிரசங்க வாக்கியங்களை, இன்றைக்கு யாரை சந்திக்க போகிறோம், என்ன பேச வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது, எல்லாவற்றையும் பிதாவின் இடத்துல காலை நேரத்திலே அவர் வாங்கிக் கொண்டார். ஒவ்வொரு நாளிலும் காலை நேரத்தில் பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டார். பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை என கற்றுக்கொண்டு பிதா சொல்றாரு. பிதாவே, நானே தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து தான், அந்த வார்த்தை தான் மாம்சமாகி வந்தார். நானே உம்முடைய வார்த்தை, எனக்கு ஒரு வார்த்தையான அவர் கேட்கல, இல்ல இன்றைக்கு நான் என்ன சொல்லணும், இன்றைக்கு நான் யாரை சந்திக்கணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். ஒவ்வொரு நாளிலும் அவர் கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவே கற்றுக்கொண்டாரானால் நீங்களும் நானும் எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? கற்றுக்கொள்ள நீங்க வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு. இந்த வசனத்திற்கு உங்களுக்கு ஆதார வசனத்தை காட்டுறோம் பாருங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் அதிகாரம் 35, 36, 37, 38 நான்கு வசனங்களை வாசிக்கலாம்.
அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய்
அங்கே ஜெபம் பண்ணினார்.
சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய்
அவரை கண்டபோது
உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் ஆதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள். இதற்காகவே நான் புறப்பட்டு வந்தேன்.
பாருங்க, பேதுருவின் வீட்டில் எல்லாரும் தங்கி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் தங்கி இருக்கிறாங்க. அதிகாலையில் இயேசு கிறிஸ்து திடீரென்று படுக்கையில் காணவில்லை. அவர் திடீர்னு காணாமல் போயிட்டாருனாலே ஏதோ கற்றுக்கொள்ள போயிட்டாருன்னு அர்த்தம். அந்த பிரயாணத்திலே வரும்பொழுது அங்கு திடீர்னு காணாமல் போயிட்டார், எருசலேமில் கற்றுக்கொண்டு இருக்கிறார். இப்ப பேதுருவின் வீட்டில் எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு அதிகாலை நேரத்தில் படுக்கையில இயேசு கிறிஸ்துவை காணும். பேதுருவுக்கு தெரியும், அவர் திடீர்னு காணாமல் போனா எங்க போவார். அவரை தேடிக்கொண்டே வனாந்திரத்துக்கு போறார். அங்க போனால் அவர் அங்கே இருட்டோடு போய் அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஆண்டவர் எல்லாரும் தேடுகிறார்கள், என்ன ஆண்டவர் இப்படி அதிகாலை நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, நாம் அடுத்த ஊர்களிலும் பிரசங்கம் பண்ண போறோம், அதற்காக தான் நான் இங்க வந்தேங்க. அதுக்காக வந்து என்ன பண்றாரு? நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரா? இல்ல, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஜெபித்து பிதாவின் இடத்திலிருந்து அடுத்த ஊர்களில் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து அவர் கேட்டு அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். பிதாவின் இடத்துல கேட்கிற அடுத்த ஊர்ல, பிதாவை இன்னைக்கு நான் எந்த ஊருக்கு போகணும், என்ன பேசணும், என்ன செய்யணும் கேட்டு கற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த அதிகாலையில் டெய்லி அவருக்கு அந்த லேர்னிங் இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கை கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகத்தை மட்டும் தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் நீங்க இழந்துடக்கூடாது, இழந்துடவே கூடாது. அதை இழந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி எல்லாமே போயிடும். இயேசு கிறிஸ்துவே அதற்கு விளக்கு அல்ல, அவரே கற்றுக்கொண்டிருந்தார். பவுலும் அதற்கு விளக்கு அல்ல, பவுலும் கற்றுக்கொண்டே இருந்தார். புரிந்த எல்லாமே கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருந்தாங்க. அப்ப நாமும் நிச்சயமாகவே கற்றுக்கொள்ளணும். அவர் தான் பிரசங்கத்தின் காரியங்களை கற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளிலும் அவருடைய வாழ்க்கையின் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்றுக்கொண்டுதான் செஞ்சார். எனக்கு தெரியும் அப்படின்னு எந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட அவர் துணிகரமா இறங்கினது கிடையாது. இயேசு கிறிஸ்து நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே, இது எனக்கு தெரியும், இது என்ன, இதுவா, இது ஒரு பெரிய விஷயமா, இது சாதாரண காரியம் தானே, நான் சாதாரணமா செஞ்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு என்னைக்குமே அவர் எந்த ஒரு காரியத்தில் அவர் இறங்கினது கிடையாது. பாருங்க இன்னொரு இடத்துல அவர் கற்றுக்கொள்கிற இன்னொரு சம்பவத்தை காட்ட பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 5:19-20 இரண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய
குமாரன் காண்கிறது எதுவோ
அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ
அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார்.
பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார்.
நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக
இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார்.
பாருங்க, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். எவ்வளவு தெளிவா சொல்லிட்டார் பாருங்க, அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். ரொம்ப அற்புதமான காரியம், பிதா எதை செய்கிறாரோ அதை குமாரனுக்கு காண்பிக்கிறாராம், பிதாவினிடத்தில் எதை காண்கிறாரோ அதையே செய்கிறார் மாத்திரமல்ல அதையே அந்தபடியே செய்கிறார். என்ன செய்கிறார்ன்றது மட்டும் இல்ல, எப்படி செய்கிறார்ன்றதையும் அப்படியே காப்பி பண்ணார். பாத்தீங்களா, என்ன செய்கிறார் என்பது மட்டும் இல்ல எப்படி செய்கிறார் அந்த பேட்டர்ன் கூட இயேசு கிறிஸ்து மாத்தல. பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு நாளிலும் அவருக்கு என்ன செய்யணும்னு காண்பித்தார், அதையே அப்படியே இந்த உலகத்தில் அவர் பிராக்டிஸ்ல கொண்டு வந்தார். வேற எதையுமே அவர் செய்யல. 20 பாருங்க, இன்னும் அழகா இருக்கு. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். அப்படின்னா இந்த உலகத்திலே அவருக்கு ஒவ்வொரு நாளிலும் அவர் என்ன ஊழியம் செய்தார், எந்த இடத்துல விடுதலை கொடுத்தார், என்ன காரியங்களை செய்தார் என்பது எல்லாமே தினமும் அவருக்கு பிதா அவருக்கு காண்பித்தார். காலையிலே காமிச்சு, இன்னைக்கு இந்த இடத்துக்கு போற, இன்னைக்கு இந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்குற, இன்றைக்கு இந்த குருடனுக்கு நீ பார்வை கொடுக்கற, இன்றைக்கு மறித்து போன இவர்களுக்கு நீ உயிர் கொடுக்கற, இதெல்லாம் இன்னைக்கு நீ செய்ய போற. எப்படி செய்யணும், லாஸ்ட்ரவை நீ எழுப்பாரு, இப்படி எழுப்பணும், லாசுருவை வெளியவான் கூப்பிட்டு தான் எழுப்பணும், நாயினூர் விதவையின் மகனை எழுப்பணும், எப்படி பாடையை தொட்டு வாலிபனை எழுந்துடன் சொல்லி நீ எழுப்பணும், யவீனுவின் மகளை இன்னைக்கு எழுப்பணும், எப்படி எழுப்பணும், வீட்டுக்கு போய் அந்த பெண்ணை கையை பிடிச்சு சிறு பெண்ணை எழுந்துடன் சொல்லி எழுப்பணும். இந்த மாதிரி அங்க செய்யக்கூடாது, அந்த மாதிரி இங்கே செய்யக்கூடாது, எந்த இடத்துல யாரை எழுப்புறதுக்கு எப்படி நடக்கணுமோ அப்படிதான் செய்யணும். எல்லாத்தையும் என்ன செய்யணுங்கிறது மட்டுமல்ல எப்படி செய்யணுங்கிறதையும் பிதா சொல்லிக் கொடுத்தார், ஒவ்வொரு நாளிலும் சொல்லிக் கொடுத்தார். அதை பார்த்து பார்த்து பார்த்துதான் இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் செய்தார். இப்போ ஆண்டவருடைய வாழ்க்கை பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்க, கற்றுக்கொள்ளுகிறது அவருக்கு ரொம்ப பிரியமா இருந்துச்சு, அதை தினந்தோறும் செய்தார், வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் கற்றுக்கொண்டுதான் இருந்தார். அவர் சிலுவையில் மறிக்கிறதற்கு முன்பதாக கூட கேட்டிருப்பார், நான் என்ன செய்யணும், எப்படி நான் பேசணும், சிலுவையில் அறையப்படுகின்ற நேரத்தில் எல்லாம் நிந்திப்பார்கள், நான் என்ன செய்யணும், இதான் சொல்லிக் கொடுக்கிறார். நீ அவளுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்ககிட்ட நீ யார்கிட்ட யாரையும் பார்த்து நீ எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிடக்கூடாது, அவங்ககிட்ட அன்பு கூர்ந்து அவங்களுக்காக நீ விண்ணப்பம் பண்ணணும், ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணார். தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வினாடி வரைக்கும் இந்த உலகத்தில் அவர் கற்றுக்கொண்டே இருந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி வினாடி வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த உலக வாழ்க்கை நமக்கு முடிஞ்சு கர்த்தருடைய சமூகம் போயிட்டோம்னா, பரலோகத்துக்கு போயிட்டோம்னா, அப்புறம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்பொழுது கர்த்தர் நம்மை பூரணராக்கி விடுகிறான். அங்க போய் கற்றுக்கொள்ள அவசியம் கிடையாது. இந்த பூமியில வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ளணும், பரலோகத்துக்கு போனோம் கற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. அங்கே அவர் நம்மை கர்த்த பரிபூர்ணமாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டு வர அங்கே கற்றுக்கொள்வதற்கு ஒண்ணும் கிடையாது. ஆகையினால் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கற்றுக்கொள்ளணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நான் இவ்வளவு நேரம் சொன்னதை விட இயேசு கிறிஸ்துடைய வாயில டைரக்டா ஒரு அழைப்பு கொடுக்கிறார். பாருங்க மத்தேயு 11 28-29 மூணு வசனங்களை வாசிக்கலாம்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
என்னிடத்தில்
கற்றுக்கொள்ளுங்கள்
அப்பொழுது
உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
என் முகம்
மெதுவாயும்
என் சுமை
லகுவாயும் இருக்கிறது என்றார்.
வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, பலவிதமான பாரத்தை சுமக்க நீங்க தேவையில்லாம எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறேன். எங்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க, எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது கற்றுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நான் சாந்தமா இருக்கிறேன், மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் லைஃப பார்த்து கத்துக்குங்க, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். எங்கிட்ட நீங்க கற்றுக்கொண்டாதான் உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப பாருங்க நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறவரா இருக்கிறவர் நமக்கு சொல்றாரு, நான் எப்படி கற்றுக்கொள்கிறேன்னு எங்கிட்ட வந்து கத்துக்குங்கன்றாரு. என் லைஃப பார்த்து கத்துக்குங்க. அப்போ அவரே கற்றுக்கொள்கிறவர், அவர்கிட்ட என்ன கற்றுக்கொள்கிறது, அவர் எப்படி கற்றுக்கொள்கிறார் என்பதை நம்ம அவர்கிட்ட தான் போய் கற்றுக்கொள்ளணும். அதுதான் இங்க காரியம். அவர்கிட்ட போய் கற்றுக்கொள்ளும், அவர் அழைக்கிறார், என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க. என்கிட்ட கற்றுக்கிட்டாதான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த உலகத்திலே பிரச்சனை நிறைந்த, பாடுகள் நிறைந்த, பாரம் சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு உண்மையா சொல்றேன், அத்தனை குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனை, அத்தனை நடுவில் நம்ம ஒரு நிம்மதியாய் சமாதானமாய் கம்ஃபர்டபிளா நம்ம இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் கற்றுக்கொண்டா மாத்திரம்தான் அது சாத்தியமே தவிர, இல்லாவிட்டால் உங்கள் குடும்ப சுமை, உங்கள் வேலை சுமை உங்களை அப்படியே அழுத்தி போடும், உங்களை டோட்டல் உங்களை அழுத்தி போடும். ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டா மட்டும்தான் இளைப்பாறுதலா இருக்க முடியும். இல்லைனா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சுமைகளும் நம்மை முற்றிலும் அழுத்திவிடும். கற்றுக்கொள்ளணும். சரி, இப்போ நம்ம கற்றுக்கொள்வது எங்கிட்ட கத்துக்கணும்னு சொன்னார்ல, இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவிட்ட கத்துக்க போறோம். எப்படி அவர் கற்றுக்கொள்ளுகிறவரா இருந்தார், இப்ப அவருடைய கேட்கிறார் எங்கிட்ட வந்து கத்துக்கன்னு சொல்லிட்டார். இப்ப நான் அவர்கிட்ட போய் கத்துக்க போறோம் எப்படி அவர் கற்றுக்கொள்ளுகிறவரா இருந்தார். மறுபடியும் லூக்கா 2 வாங்க. அங்கேதான் அவர் எப்படி கற்றுக்கொள்ளுகிறவராய் அவருடைய வாழ்க்கை இருந்தது என்பதற்கு நிறைய பாடங்கள் அங்கே இருக்கிறது. லூக்கா 2 43 வசனத்தில் இருந்து வாசிக்கலாம்.
பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து
ஒரு நாள் பிரயாணம் வந்து
உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். மூன்று நாளைக்கு பின்பு
அவர் தேவாலயத்தில்
போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள்.
போதும். இப்ப பார்க்கும்பொழுது எருசலேமிலே பண்டிகை கொண்டாட வந்துட்டாங்க. திரும்பி போகும்பொழுது இயேசு கிறிஸ்து அவருக்கு பிதா சொல்லியிருக்கிறார். அவரோடு பிதா ஒவ்வொரு நாளிலும் பேசிட்டு இருந்தார். அவர் 12 சிறுவனாய் இருந்தாலும் அவர் தேவனுடைய குமாரன். ஒரு பக்கத்தில் மனுஷகுமாரன், இன்னொரு பக்கத்தில் அவர் தேவகுமாரன். ஆகையினாலே பிதா அவருக்கு சொல்லுகிறார், நீ எல்லாரோடும் சேர்ந்து நீ நாசிரியத்துக்கு போயிடாத, நீ வேத வசனங்களை கற்றுக்கொள்ளணும். இந்த வயசுல நீ வேத வசனத்தை கற்றுக்கொள்ளணும். அதனால நீ எருசலேம்ல இருக்கணும் சொல்லிட்டார். ஆகையினாலே இவர் தன் பெற்றோருக்கு கூட சொல்லாமல் இருந்துட்டார். ஏன்னா சொல்லியிருந்தாங்கன்னா விட்டுருக்க மாட்டாங்க, பிடிச்சி தர்த்தம் எடுத்துட்டு போயிருப்பான். என்ன சின்ன பையன், 12 வயசு பையன், நான் இங்கே எருசலேம்ல ஒரு 3 நாள் தங்கி இருந்து பைபிள் நான் படிச்சுட்டு வரேன்மா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தானா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், அங்க வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க, விட மாட்டாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன் பிதா ஒரு பக்கத்தில் சொல்றாரு, நீ வேதத்தை கற்றுக்கொள்ளணும், இங்க வேதத்தில் சிறந்த போதகர்கள் இருக்கிற அவங்களுக்கு நீ கற்றுக்கொள்ளணும். அதை கற்றுக்கொள்ளும் பிதா சொன்னதுனாலே அவன் அங்கே இருந்துட்டான். தன் தாய்க்கு சொல்லல, யோசேப்புக்கு சொல்லல, இருந்துட்டான். இந்த வார்த்தையை பிதா சொல்லும்போது இவருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து யார்? அவர் தேவனுடைய குமாரன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவர் தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாக மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த யோவான் முதல் அதிகாரத்தில் நீங்க படிச்சு இதெல்லாம் இருக்குது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்தில் அங்கு இருந்த போதகர்களை விட இவர் குறைந்தவரா? அங்கே வேதப்பாரகர்கள் இருந்தார்கள். வேதப்பாரகர்கள் வேதத்தை கரைச்சு குடிச்ச நல்ல போதிக்கிறவர்கள் அங்கு இருந்தாங்க தேவாலயத்தில். அந்த வேதப்பாரகரை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து குறைந்தவரா? கிடையவே கிடையாது. அந்த வேத பாடகரை விட இயேசு கிறிஸ்து எந்த விதத்திலையும் குறைஞ்சவர் கிடையாது. இவர் தேவனுடைய குமாரன், இவர் தேவனுடைய வார்த்தை, தேவனால் அனுப்பப்பட்டவர், அற்புதமாய் இந்த உலகத்திலே வந்து பிறந்தவர். இவருக்கு நிகரானவர் யாரும் கிடையாது. பாவமில்லாத பரிசுத்த ரத்தத்தை உடையவர். இவருக்கு நிகர் யாரும் கிடையாது. ஆனால் பிதா சொல்லுகிறார், நீ போய் இந்த வேத பாடகரிடத்தில் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரிடத்தில் கற்றுக்கொள்ளணும். வேத வசனங்களை அவங்க கிட்ட தான் நீங்க கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து மறு பேச்சு எதுவுமே பேசல. அதுதான் ஏசாயால பார்த்தோம். பிதா சொல்லும் பொழுது நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. பிதா கிட்ட எதிர்த்து கேட்கல. என்ன பிதாவை என்ன போய் கற்றுக்க சொல்றீங்க, எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியுமே. என்னை போய் ஒரு மனுஷனிடத்துல கற்றுக்கொள்ள சொல்றீங்களே, ஒரு வேதப்பாரன் இடத்துல? அதான் சொல்லல. போயிட்டார். கற்றுக்கொள்ளணும்னா அடிப்படையில் முதலாவது நமக்கு இருக்க வேண்டியது மனத்தாழ்மை. நமக்கு இருக்கணும் மனத்தாழ்மை. யார் ஒருவனுக்கு நம் மனத்தாழ்மை நல்லா இருக்குதோ அவன் தான் கற்றுக்கொள்ளுகிறவனா இருப்பான். அந்த மனத்தாழ்மைன்னு ஒருத்தருக்கு இருக்கும்போது அளவுக்கு தான் அவங்களால நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். மனத்தாழ்மை வேணும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம கற்றுக்கொள்வதற்கு இந்த மனத்தாழ்மை ரொம்ப அவசியம். இயேசு கிறிஸ்துவோட லைஃப் நீங்க அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த தாழ்மை என்பது அவருக்குள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இருந்துச்சு. அவரே சொல்றார், சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அவருடைய தாழ்மை குறித்து நிருபங்கள் கூட பேசுது. அந்த இடத்துல நமக்கு ஒரு லெசன் இருக்கு பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2 அதிகாரத்தை எடுத்து பாருங்க. மனத்தாழ்மைனா என்னன்னு உங்களுக்கு முதல்ல சொல்றேன். முதலாவது மனத்தாழ்மையுடைய டெபினிஷன் நமக்கு தெரியணும். நம்ம தாழ்மையா இருக்கிறோம், தாழ்மையா இருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்றதெல்லாம் தாழ்மை கிடையாது. தாழ்மை என்பதற்கு ஒரு அடையாளம் இருக்குது. 2 அதிகாரம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரத்தில் 3வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம்.
ஒன்றையும் வாதினாலாவது,
ஒன்றையும் வாதினாலாவது,
வீண் பெருமையினாலாவது செய்யாமல்,
வீண் பெருமையினாலாவது செய்யாமல்,
மனத்தாழ்மையினாலே,
மனத்தாழ்மையினாலே
ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக என்ன கடவீர்கள்,
ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவீர்கள். தாழ்மைக்குரிய டெபினிஷன் இதுதான். தாழ்மையின் அடையாளம் இதுதான். ஒருத்தன் ஆண்டவரே நான் தாழ்த்துகிறேன், நான் ஒண்ணுல நான் தூசி குப்பேன்னு சொல்றதெல்லாம் தாழ்மை கிடையாது. தாழ்மை என்பது இருதயத்தில் காணப்பட வேண்டிய ஒரு காரியம். வெளியில ஒரு சிம்பிளா ட்ரெஸ் பண்றதோ, வெளியில ரொம்ப தாழ்மை மாறி அப்படியே தலை குனிஞ்சிட்டு நடக்கிறதோ, அதெல்லாம் தாழ்மை கிடையாது. தாழ்மை என்பது இருதயத்தில் காணப்பட வேண்டிய ஒரு சுபாவம். இந்த இருதயத்தில் என்ன காணப்படுகிறது? ஒருமுறை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக எண்ணுகிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் போதுதான் அவன் உண்மையான தாழ்மை உள்ளவன் என்று வேதம் சொல்லும். அவன் என்னோட பெரியவனா அப்படி ஒருத்தன் நினைச்சானா அவனுக்கு தாழ்மை இல்லைன்னு. அந்த நபரை விட எங்கிட்ட எத்தனையோ நல்லது இருக்கு, ஆனா எங்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று அவனிடத்தில் இருக்க முடியும். அதை ஒத்துக்கணும். அவங்களோட நான் எத்தனையோ பெட்டரா இருக்கிறேன், ஆனா என்னை விட ஏதாவது ஒரு விதத்தில் அவன் பெட்டரா இருப்பான். மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாய் என்ன கடவீர்கள், அதுதான் தாழ்மையின் அடையாளம். மற்றவங்களை உங்களை விட பெட்டரா உங்களால நினைக்க முடியலன்னா நமக்கு தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். நினைக்கிறோம் சில விஷயத்துல அவன் பெட்டரா இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க பெட்டரா இருப்பான். யார்கிட்டையும் கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இருக்கும். சாதாரண ஒரு நபர்கிட்ட இருந்து நம்மை கற்றுக்கொள்வதற்கு ஏதோ விஷயம் இருக்கும். இங்கே இந்த இரண்டாம் அதிகாரமே தாழ்மையை பத்தி தான் ஃபுல்லா பேசுது. தங்களுக்குள்ள தாழ்மையினாலே ஒருவர் ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக என்ன கடவீர்கள் என்று சொல்லிட்டு, அதன் பிறகு பாருங்க அஞ்சாவது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எட்டாம் வசனத்தை வாசிக்கிறோம்.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு
மரண பரியந்தம்
அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்
கீழ்ப்படிந்தவராகி
தம்மை தாமே தாழ்த்தினார்.
மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ அவர் 12 வயது உள்ளவராக இருக்கும் பொழுது பிதா அவரை பார்த்து நீ போய் இந்த வேத பாடங்களிடத்தில் கற்றுக்கொள்ளு சொல்லும் பொழுது அவருடைய மனத்தாழ்மைதான் அவரை போய் கற்றுக்கொள்ள வைத்தது. அதனால என்னைக்குமே நான் இன்னும் அறிய வேண்டிய விஷயம் இருக்கிறது, அது யார்கிட்ட இருந்தும் எனக்கு அறிந்து கொள்வதற்கான காரியம் இருக்கும். அந்த எண்ணம் நமக்குள் முழுமையாக இருக்க வேண்டும். இவங்ககிட்ட எனக்கு என்ன கத்துக்கிறது இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. இவங்க என்ன பெரிய ஆளா, இவங்க என்ன பெரிய எல்லாம் தெரியுமா, அவங்களுக்கு அவங்ககிட்ட போய் நம்ம என்ன தெரியறதுக்கு இருக்கு? இல்ல, யார்கிட்டையும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும். அதனாலே அந்த மனத்தாழ்மை மிகவும் அவசியம். இரண்டாவது மறுபடியும் லூக்கா 2 அதிகாரத்துக்கு வருவோம். 46-47 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
3 பின்பு அவர் தேவாலயத்தில்
போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும்
அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள்.
கவனிக்கணும், இங்கே 47 வாசிக்கலாம்.
அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாருத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள்.
இரண்டாவது, இவர் போதகர் நடுவில் போய் உட்கார்ந்து சும்மா அப்படியே என்னமோ சொல்றாங்க அப்படின்னு ஒரு கடமைக்காக உட்கார்ந்து கேட்கல. அவர் தேவாலயத்தின் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொல்லும் மாறு உத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். போதகர்கள் பேசுறாங்க, கவனமாக கவனிக்கிறார். போனோம் உட்கார்ந்தோம் கேட்டோம் வந்தோம் இல்லை. அடுத்தது அவர்களை வினாவவும் கண்டார்கள். குவெஸ்டின் கேட்டார். இந்த நியாயப்பிரமாணத்தில் இப்படி எழுதியிருக்கிறதே, இது என்ன, இது ஏன் இப்படி? ஒவ்வொரு காரியத்தையும் அந்த நியாயப்பிரமாணத்தின் போதகர்களாக இருந்த அந்த வேத பாரகரிடத்தில் கேள்விகளை எழுப்பி கற்றுக்கொண்டார். சும்மா அப்படி உட்கார்ந்து கேட்டுட்டு வரல, கேள்விகளை கேட்டு கேட்டு கத்துக்கிட்டார். இது எதை குறிக்குதுன்னா, ஒரு வசன தாகம் அவருக்குள் நிறைவா இருந்துச்சு. தாகம், அவ்வளவு ஒரு தாகம் இருந்துச்சு. வசனத்தின் மேல் அவருக்கு எவ்வளவு தாகம் இருந்தா கேள்விகளை ரைஸ் பண்ணி அவர் பதில் வாங்கியிருக்கிறார். அந்த போதகரிடத்தில் இருக்கிறதான வசனத்தின் ஆழங்களை எல்லாம் கேட்டு கற்றுக்கொண்டார். இரண்டாவது, கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தின் மேல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தில் தாகம் இருக்க வேண்டும். ஒரு தாகம் இருக்கணும். அந்த தேர்ஸ்ட் நமக்குள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். எந்த அளவுக்கு நமக்கு தாகம் இருக்கிறதோ அந்த லெவல்ல தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது முதலாவது அவருக்குள் இருந்ததான ஒரு காரியம் தாழ்மை இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது தாகம் இருந்துச்சு. கற்றுக்கொண்ட ஒரு ஆழமான ஒரு தாகம் இருந்துச்சு. அந்த தாகம் தான் நம்மை கற்றுக்கொள்ள வைக்கிறது. மூணாவது, இரண்டாம் அதிகாரத்தில் 48-49 வாசிக்கலாம்.
தாய் தகப்பன் மாறும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள்.
அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள்.
அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே
மகனே,
ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்,
ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்,
இதோ உன் தகப்பனும் நானும்,
இதோ உன் தகப்பனும் நானும்
விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றாள்.
விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றாள்.
அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்,
நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்,
என் பிதாவு கடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டிய
அறியீர்களா என்றார். இப்ப மூணு நாளைக்கு பிறகு அந்த இடத்துல வந்து பார்க்கிறாங்க, மகனே ஏன் இப்படி செய்த, எங்களுக்கு சொல்லாமலே இப்படி இருந்துட்டியப்பா, நானும் உன் தகப்பனும் உன்னை விசாரத்தோடு வேதனையா உன்னை தேடிட்டு இருந்தமே, ஏன்பா இப்படி பண்ண கேட்கிறார். உடனே அவர் கொடுக்கிற பதில், நான் என் பிதாவு கடுப்பதிகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா. இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, ஒரு 12 வயசு பையன் தன்னுடைய பெற்றோர் மற்றும் எல்லா காரியத்தையும் துறந்துட்டார். அந்த 3 நாட்களில் அவருக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சதான்னு தெரியல, எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்பார்க்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இடத்துல தேவாலயத்தில் உட்கார்ந்துட்டாரு. எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்குமானால் எல்லாத்தையும் திறந்து விட்டு ஒரு 3 நாட்கள் அப்படியே அவர் டெடிகேட் பண்ண முடியும். பெற்றோர் கேட்கிறாங்க, மரியாள் கேட்கிறா, மகனை ஏன்பா இப்படி செஞ்ச. ஆனா அவர் உடனே ஷார்ப்பா சொல்றாரு, நான் என் பிதாவுக்கு அடுத்ததுகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா, உங்களுக்கு தெரியாதா, என் பிதா. இங்க மரியாதை ஒரு வாங்கான ஒரு தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், நானும் உன் தகப்பனும் உன்னை விசாரத்தோட தேடினோமேங்கிறார். யோசேப்பு இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் கிடையாது, மரியாதை தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் என் பிதாவுக்குரியவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா. எனக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ இருந்தாலும் என் பிதாவுக்குரிய காரியத்தில் நான் இருந்தே ஆக வேண்டும். அது உங்களுக்கு தெரியாதா, நான் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு டஃபான வாழ்க்கை. அது அவருடைய இளம் பிராயத்திலிருந்தே அவர் ரொம்ப ஒரு கடினமான வாழ்க்கையா வாழ்ந்திருக்கிறார். எல்லா பிள்ளைகளைப் போல அவர் உலகத்தின் காரியத்தை அவர் என்ஜாய் பண்ணல. அவர் நாசரேத் ஊரிலே ஊழியம் செய்த பொழுது இவன் தச்சன் அல்லவான்னு கேட்டாங்க. அப்ப ஊர் அறிஞ்ச ஒரு தச்சனாக அவர் அறியப்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவை ஒரு 8 நாள் குழந்தையாக தேவாலயத்தில் கொண்டு வந்த பொழுது சிமியோன் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தை சொல்லுவான், மரியாதை பார்த்து உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நீ பார்ப்ப, உனக்கு அந்த வேதனையை நீ அனுபவிக்க வேண்டி வரும். ஆனா யோசேப்பு சொல்லல, மரியாதை பார்த்து சொல்வான். சரித்திரத்தின்படி யோசேப்பு இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 4 பிள்ளைகளும் சில பெண் பிள்ளைகளும் பிறந்திருக்கிறாங்க. 4 பசங்களுடைய பெயரெல்லாம் பைபிள் இருக்குது. யாக்கோபு யோசே, யாக்கோபு யூதா, சிமியோன் என்று 4 தம்பிகள் இருந்தாங்க, தங்கச்சிங்க இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு. இந்த பிள்ளைகள்லாம் பிறந்த பிறகு யோசேப்பு மரித்து விடுகிறான். வீட்டுக்கு மூத்த பிள்ளையான இயேசு கிறிஸ்துவுக்கு தன் விதவை தாயையும் உடன் பிறந்த தம்பிகளையும் பராமரிக்க வேண்டிய ஆளாக்க வேண்டிய பொறுப்பு மூத்த மகனுக்கு அவர் தலையில விழுந்துச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து உலகத்தில் கல்யாணம் பண்ணி குடும்ப சுமை என்னன்றதை பார்க்கறதுக்கு தேவன் அனுப்பல. ஆனால் குடும்ப சுமை என்றால் என்ன என்பதை அவர் அறிவதற்கு அவருக்கு அனுமதி கொடுத்தார். அதனால்தான் யோசேப்பை இந்த உலகத்திலே நீண்டகாலம் வாழ வைக்காமல் அந்த பிள்ளைகள்லாம் வாழ்ந்த அந்த குடும்பம் பெருசான பிறகு ஆண்டவர் யோசேப்பை எடுத்துட்டாரு. குடும்ப சுமனை என்னன்னு உனக்கு தெரியணும். ஒரு குடும்பத்துக்கு சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை கரையேற்றணும்னு என்னன்னு உனக்கு தெரியணும். தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற காரியம் என்னன்னு உனக்கு தெரியணும். தம்பிகளை எல்லாம் ஆளக்கொண்ட காரியம் உனக்கு என்னன்னு தெரியணும். ஒரு விதவை தாயினுடைய காரியத்தை எல்லாம் புரிஞ்சுட்டு நடக்கணும் உனக்கு தெரியணும். அத்தனை பேருக்கு சம்பாதித்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். இந்த பொறுப்பை தான் கொடுத்துட்டார். ஆகையினாலே அவர் 30 வயசு வரைக்கும் உட்கார்ந்து அப்படி நிதானமா பைபிள் படிக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, 30 வயசு வரைக்கும் நிறைய பேர் கேட்கிறாங்க. அவர் 12 வயசுல போட்டிருக்க, அப்புறம் 30 வயசுல தானே வந்தாரு. 12 to 30 வரைக்கும் என்ன பண்ணாருங்கிறாங்க. என்ன பண்ணாரு? தச்சு வேலை பண்ணார். வேற என்ன பண்ணார்? 12 வயதுல ஏன் அவர் அந்த அளவுக்கு வேதத்தை கற்றுக்கொள்ளணும்? ஏன்னா 15 வயசுலயோ 18 வயசுலயோ 20 வயசுலயோ 25 வயசு உட்காந்து அவர் வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறதுக்கு அவருக்கு நேரம் கிடையாது. அந்த நேரத்தில் குடும்பத்தை, அவ்வளவு பெரிய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு கடினமாய் உழைக்கணும். இரவும் பகலும் உழைக்கணும். அப்ப அந்த விளையாட்டு பருவத்தை, அந்த விளையாட்டு காலத்தில் விளையாடுகிற அந்த 12 வயசு பருவத்தை சந்தோஷமாய் கழிக்காமல் பிதாவின் மேல் இருந்த அந்த வைராக்கியத்தினாலே அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தை அந்த 12 வயசுல காமிச்சார். வைராக்கியம் அவருக்குள்ள பற்றியது. அதனாலதான் 12 வயசு அவர் அப்படி போய் 3 நாட்கள் ஒதுக்கி, எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கி அவர் வேதத்தை கற்றுக்கொண்டார். நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகள் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? ஏ வாலிப வயசுல அவர் ஃப்ரீயா இருக்கல, வாலிப வயசுல ஒர்க் பண்ணார், வேலை செஞ்சார், சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்தினார் அவர். அதனால அந்த 12 வயசுலையும் அவர் வைராக்கியம் அவருக்கு இருந்துச்சு. வசனத்தை கற்றுக்கொள்ளணும். 3வது, நம்முடைய வாழ்க்கையில் வைராக்கியம் இருக்கணும். வேதத்தை கற்றுக்கொள்ளணும், வைராக்கியம் இருக்கணும். சும்மா ஏனதானம் இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கணும். அந்த வைராக்கியம் தான் உங்களை வசனத்தில் தேடினவர்களாய் மாற்றும். பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை எனக்கு சொன்னவர் திருப்பூரிலே ஒரு போதகர். அவர் இன்னைக்கு ஒருவேளை உயிரோடு இருந்தாலும் இருக்கலாம், எனக்கு தெரியல. ஒரு கர்த்தரை அறியாத இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறுவன், அவன் பள்ளிக்கூடத்திற்கு தினமும் போய் திரும்பி வருகிறான். ஒரு நாள் அவன் அப்படி வரும்பொழுது தெருவில் நின்று சில கர்த்தருடைய பிள்ளைகள் வேத வசனங்களை பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். நடந்த சம்பவம் அப்பொழுது இந்த சின்ன பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த பாடல் பாடி வசனத்தை சொல்றது நின்று கவனமா கேட்க ஆரம்பிச்சான். அதை அந்த ஊழியம் செய்த கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆச்சரியப்பட்ட, சின்ன பையன் எவ்வளவு ஆசையா அதை கேட்டுட்டு இருக்கிறானே. மற்ற பெரிய ஜனங்களும் வந்தாங்க, ஒரு நிமிஷம் நின்னாங்க, அப்படி பார்த்தாங்க, நடந்து போயிட்டே இருந்தாங்க. இருந்து இயேசு கிறிஸ்து பத்தி பேசலாங்கன்னு போயிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த சின்ன பையன் ஃபுல்லா உட்காந்து அதை நின்று கேட்டுட்டே இருந்தான். அவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க ஊழியம் பிரசங்கம் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த பையனை, தம்பி இங்க வா, உனக்கு இந்த இயேசு கிறிஸ்துவ பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறியா? ஆமா, நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஏன்னா அந்த ஆவல் தான் அவளை நின்று கேட்டான். உடனே அவனுக்கு ஒரு புதிய ஏற்பாடு ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. புதிய ஏற்பாட்டை கொடுத்து நீ எதுவும் எடுத்துட்டு போய் வீட்டில் போய் படி, இந்த இயேசு கிறிஸ்துவ பத்தி நிறைய அதுல ஃபுல்லா இருக்குது, நீ படிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க. அவனுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல எனக்கு ஒரு ஃபுல்லா ஒரு புக் ஒன்று இயேசு கிறிஸ்துவ பத்தி புக்கை ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. சந்தோஷமா வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடுனான். வீட்டுக்கு ஓடி வீட்டுக்கு வந்த உடனே தன் தாயை பார்த்து, அம்மா வர வழியில் இந்த மாதிரி ரோட்ல பாட்டெல்லாம் பாடி பேசிட்டு இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசினாங்க, நான் நின்று கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு இந்த புக்கை கொடுத்தாங்கம்மா என்று அந்த புதிய ஏற்பாட்டை எடுத்து காமிச்சான். அவன் நினைச்சான் அம்மா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சான். அதை வாங்கி பார்த்த அந்த தாய் எரிச்சல் வந்துச்சு, அவன் கோபம் வந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப வைராக்கியமான இந்து குடும்பம். இதெல்லாம் எதுக்கு நீ ரோட்ல இருந்து வாங்கிட்டு வந்த, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு ஒரு அடி போட்டு அந்த புதிய ஏற்பாட்டை எடுத்து கிழிச்சு தூக்கி போட்டார். இதெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அவன் ஆசையா வாங்கிட்டு வந்தான், இந்த படிப்பு இயேசுவை அறிந்து கொடுத்து ஆசையா தூக்கிட்டு வந்தான். ஆனால் அந்த ஆசை ரொம்ப நேரம் நிக்க முடியல, வீட்டுக்குள்ள கூட கொண்டு வர முடியல. அவங்க அம்மா அதை கிழிச்சு போட்டுட்டாங்க. அவனுக்கு ரொம்ப மனவேதனை, எவ்வளவு ஆசையாகி கொண்டு வந்தது வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியல. அந்த மனவேதனையோடு அப்படியே வீட்டு மொட்டை மாடிக்கு அழுதுகிட்டே போனான். அழுதுகிட்டே போய் அவனுக்கு ஜெபிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. அன்னைக்குதான் முதல் முதலா இயேசு கிறிஸ்துவ பத்தி கேட்டான். மாடியில் போய் இருந்துட்டு, இயேசுவே எனக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு புக்கை கொடுத்தாங்க, எங்க அம்மா கழிச்சு போட்டாங்க அப்படின்னா மாடியில் மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு அந்த சின்ன பிள்ளையின் அந்த ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்திற்கு அது போச்சு. அடுத்த செகண்ட் வானத்தில் ஒரு சத்தம் அவனை நோக்கி வந்தது. அடுத்த தெருவை சொல்லி அந்த தெருவில் ஒரு வீட்டு நம்பர் அவனுக்கு சொல்லப்பட்டுச்சு. அவன் காதல கேட்டுச்சு, அங்க போ உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு. நேர இறங்கி ஓடுனான். ஓடி அந்த அடுத்த தெருவில் அந்த வீட்டு நம்பருக்கு நேரா போய் நின்னான். அந்த வீடு ஒரு கிறிஸ்தவ வீடு, தெய்வ பிள்ளைகள் விசுவாசிகளுடைய வீடு. அங்க போய் நடந்தது கதவு கட்டினா அந்த இடத்துல இருந்து ஒரு கத்தருடைய பிள்ளை ஒரு பெண் வந்தாங்க, திறந்தாங்க. என்னப்பா அவனுக்கு நடந்த விஷயத்த சொன்னான். இது போல எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு, எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க, இயேசு கிறிஸ்து புக்கு கொடுத்தாங்க, எங்க அம்மா கழிச்சு போட்டாங்க, நான் மாடியில் போய் நின்றுட்டு இயேசுவே நான் உங்களை பத்தி தெரியணும், எனக்கு எங்க அம்மா புக்கை கழிச்சு போட்டாங்கன்னு சொன்னேன். இந்த நம்பரை எனக்கு வானத்தில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, இந்த வீட்டு நம்பர் சொல்லி நான் வந்தேன். அவனை கூப்பிட்டு உடனே அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனுக்கு கர்த்தரை பத்தி சொல்லி, கவலைப்படாதப்பா உனக்கு ஒன்று கிழிச்சு போட்டாங்களா, நான் உங்களுக்கு தரேன் என்று சொல்லி ஒரு ஃபுல் பைபிள் எடுத்து அவன் கையை கொடுத்துட்டாங்க. ரொம்ப உற்சாகம் மிகுதியில் அவங்களுக்கு ஹோல் பைபிளை கொடுத்துட்டாங்க. அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஒரு பைபிளை கொடுத்துட்டாங்க கிடைச்சிருச்சு. ஆனால் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தவன்தான் அவனுக்கு பிரச்சனை. ஒரு புதிய ஏற்பாட்டையே, சின்ன புதிய ஏற்பாட்டையே வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியல, இவ்வளவு பெரிய பைபிள் எப்படி வீட்டுக்குள்ள தீர போறது, ஒளிச்செடுத்து போறது? அவனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவன் யோசிச்சான், அவன் ஸ்கூலுக்கு வரும்பொழுது ஒரு ஆற்றங்கரையை போல இருக்கிற மணல் பரப்பை டெய்லி கடந்து வருவான். ஆகவே அது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, இதை வீட்டுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போக முடியாது, அம்மா புடிங்க கிழிச்சிருவாங்க. நேரம் நாத்தங்கரைக்கு நேரம் ஓடினான், அந்த மணல் பரப்பு இருக்கிற இடத்துக்கு ஓடினான். டெய்லி ஒரு வழியா வருவான். ஓடி போனவன் அங்க போய் அவன் நிற்கும் போதே அவனுக்காகவே வந்தது போல ஒரு பிளாஸ்டிக் கவர் அப்படியே பறந்து வந்துச்சு. அந்த பிளாஸ்டிக் கவரை பிடிச்சு அதுக்குள்ள அந்த பைபிளை வச்சு சுற்றி மணலை தோண்டி புதைச்சி வச்சு வீட்டுக்கு வந்துட்டான். ஓடும் தெரியாத போல வீட்டுக்கு வந்துட்டான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனான். ஸ்கூல் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே, டெய்லி ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது வழக்கம். ஆனா இன்னைக்கு அவன் விளையாடல, விளையாட்ட தியாகம் பண்ணிட்டான், விளையாடல. நேரம் அந்த மணல் பரப்பு இருக்கிற அந்த இடத்துக்கு ஓடி வந்தான். வந்தவன் மண்ணை தோண்டி தான் புதைச்சு வச்ச வேதாகமத்தை எடுத்தான். உட்கார்ந்து தான் விளையாட்டுக்கு எவ்வளவு நேரத்தை செலவிடுவானோ அவ்வளவு நேரத்தை வேத புத்தகத்தோடு செலவு செய்தான். படிச்சான், படிச்சு மறுபடியும் அதை பிளாஸ்டிக் அவர்ல சுற்றி புதைச்சு வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத போல கரெக்ட் டைம்க்கு வழக்கமா வர டைம்க்கு வீட்டுக்கு வந்துட்டான். அவங்க அம்மாவுக்கு தெரியாது, டெய்லி வர டைம்க்கு தான் பிள்ளை வரான். தினமும் ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூல் முடிஞ்சவன விளையாடுவதற்கான ஒவ்வொரு நாளும் செலவிட்ட நேரத்தை விளையாட்டை தியாகம் பண்ணி அவன் வேத புத்தகத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். நாட்கள் ஆக ஆக ஆண்டவர் அவனோடு பேசினார், அவனை ரட்சித்தார். கர்த்தர் அவனை தம்முடைய ஊழியத்துக்கு அழைத்தார். பின்பு அவர் ஒரு போதகராக வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த சம்பவம் எனக்கு தெரிந்த ஒரு போதகருடைய சகோதரியை அவர் திருமணம் செய்திருந்தார். இது நடந்த சம்பவம். வைராக்கியம் நமக்கு இருக்கணும். வேத புத்தகத்தை வீட்டுக்கு கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை வாசிக்கணும்னு எந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தால் தன் விளையாட்டை, தன்னுடைய காரியத்தை, நேரத்தை தியாகம் பண்ணி அவர் படித்திருப்பார். பிள்ளைகளுக்கு விளையாடுதான் தோணும், ஆனால் அந்த விளையாட்டெல்லாம் தியாகம் பண்ணி வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு வைராக்கியம் காண்பிச்சார். கற்றுக்கொள்ளணும்னா மூணாவது நமக்கு வைராக்கியம் இருக்கணும். அந்த வைராக்கியம் இருந்தால்தான் கற்றுக்கொள்ள முடியும். நாலாவது கடைசி காரியம் 2 அதிகாரத்தில் 51-52.
பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார்.
நான்காவது பார்க்கும் பொழுது அவர் கற்றுக்கொண்டது அவருடைய வாழ்க்கையில் அனுபவமா மாறுது. எப்படின்னா அதன் பிறகு வீட்டுக்கு வந்து தன் தாயாருக்கும் யாவருக்கும் கீழ்ப்பணிந்திருந்தார். அப்பொழுது பிதாவாகிய தேவன் அவருக்கு வசனத்தை மட்டுமல்ல ஞானத்தை கர்த்தர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். வளர்த்தி தேவ கிருபை மனுஷ தயவிலே வர 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 விருத்தி அடைந்தார். அவர் தன்னை முற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தார். பிதாவாகிய தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருந்தார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்தி கீழ்ப்படுகிறோமோ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். எந்த அளவுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்ம கீழ்ப்படிய கீழ்ப்படிய ஆண்டவர் புதிய புதிய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். பைபிள்ல மட்டுமல்ல டெய்லி லைஃப்ல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும் பொழுது நீங்க அதுக்கு நீங்க உடனே ஒபே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த விஷயத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். அதுக்கு நம்ம உபய பண்ண பிறகு அடுத்த விஷயத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். அதுக்கு நம்ம உபய பண்ண பிறகு அடுத்த விஷயத்தை சொல்லிக் கொடுப்பார். நம்ம உபய பண்றதை நிறுத்திட்டோம்னா சொல்லிக் கொடுக்கிறதை ஆண்டவர் நிறுத்திடுவார். ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்வதற்கு நாலாவது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். ஆகையினால இயேசு கிறிஸ்து இப்படித்தான் கற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளும் கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ளும். அப்பதான் நாம் கர்த்தருடைய பரிபூர்ண திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமமானது என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. செவி கொடுக்கணும், லிசனிங், கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுகிறவராயிருந்தார். அவர் 12 வயதுள்ளவராயிருக்கும் பொழுது வேதத்தை கற்றுக்கொண்டார். வளர்ந்து ஊழியம் செய்த பொழுது ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான இடத்திற்கு சென்று இழைப்படைந்தவர்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானாவை தந்தருளினார். அவரிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறவரை போல நான் கற்றுக்கொள்ளுகிறேன். பிதா எனக்கு ஒவ்வொரு நாளிலும் கற்றுக் கொடுக்கிறார். பிதாவானவர் செய்கிறதை குமாரன் காண்கிறது எதுவோ அதை அந்தபடியே அவர் செய்கிறார். தினமும் கற்றுக்கொண்டார். அவருடைய ஒவ்வொரு நாள் ஊழியமும் கற்றுக்கொண்டுதான் செஞ்சார். எனக்கு எல்லாம் தெரியும், நேற்றிலே தான் செஞ்சேன், இன்னைக்கு நான் செஞ்சிருவேன் அப்படின்னு அவர் ஒருபோதும் செய்யல. நேற்று செஞ்சது வேற, இன்னைக்கு செய்யறது வேற. நம்முடைய வாழ்க்கையில் நேற்றைய அனுபவத்தை வச்சு நம்ம இன்னைக்கு ஓட்ட முடியாது. இன்றைய அனுபவத்தை வச்சு நாளைக்கு நீங்க ஓட்ட முடியாது. நாளைக்குரிய காரியத்தை ஆண்டவரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். இன்றைக்குரிய காரியத்தை ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளிலும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்கிறதா இருந்தது. இந்த இயேசு நம்மளை பார்த்து சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் எப்படி கற்றுக்கொள்ளுகிறேன் என்பதை என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவரே நம்மை கற்றுக்கொள்வதற்கு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி கற்றுக்கொண்டார்? முதலாவதாக அவருக்குள் மனத்தாழ்மை இருந்துச்சு. அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தும் சாதாரண மனுஷர்களுக்கு முன்பாக வந்து உட்கார்ந்து கற்றுக்கொண்டார். அவர்கள்ட்ட கற்றுக்கொண்டார், வேத பார்களிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டார். அவர்களை பார்க்கிலும் அவர் எந்த விதத்திலும் குறைஞ்சவர் கிடையாது. அந்த வேத பார்களை விட அவர் குறைஞ்சவரே கிடையாது. அவர் தேவகுமாரன், ஆனாலும் அவங்க பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கிட்டார். அதான் அவருக்குள்ள உள்ள தாய்மை. இரண்டாவது, அவரிடத்தில் பல கேள்விகளை கேட்டு கற்றுக்கொண்டார். தாகம் இருந்துச்சு. இரண்டாவது தாய்மை மட்டுமல்ல, தாகம் இருந்துச்சு. நிறைய கத்துக்கணும்னு ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும் எப்பவுமே. அந்த தாகம் இருந்தாதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். தாகம் இல்லைன்னா கற்றுக் கொடுக்க முடியாது. மூணாவது, ஏன் மகனை இப்படி செய்தாய் தாய் கேட்கும்போது, நான் என் பிதாவுக்கு அடுப்பதிகள் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? வைராக்கியம். அந்த ஒரு வைராக்கியம் இருக்கும்போதுதான் கற்றுக்கொள்ள முடியும். வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவரிடத்தில் ஒரு வைராக்கியம் இருக்கணும். என் பிதாவின் காரியத்தை நான் கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொண்டே ஆகணும். அந்த வைராக்கியம் இருக்கணும். அந்த வைராக்கியம் இருந்தால்தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அதன் நடுவில் நாம் கற்றுக்கொள்வோம். நாலாவது, ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கணும்னா இன்னைக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கிறார், அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது நாளைக்கு கத்த புதுசா அவனை கற்றுக் கொடுப்பார். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் கற்றுக் கொடுக்க மாட்டார். எந்த ஒரு விஷயம் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் தினம் ஒவ்வொரு வாரத்திற்கும் கற்றுக்கிட்ட கற்றுக்கொண்டுதான் நான் பிரசங்கிக்கிறேன். நினைச்சா பிரசங்கிக்கலாம், இருக்கிற அனுபவத்தை வச்சு எத்தனையோ பிரசங்கத்தை பண்ணலாம். சாதாரண பைபிளை திறக்காம எத்தனையோ பிரசங்கம் பண்ணலாம். எத்தனையோ காரியத்தை ஏற்கனவே கற்றுக் கொடுத்த விஷயம் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வாரத்திலும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணும். நம்ம அனுபவத்தை வச்சு எதையும் சாதிச்சலாம் நம்ம நினைச்சோம்னா அதோடு நம்ம க்ளோஸ் ஆயிடுவோம். இல்ல, முடியாது. நம்ம ஒன்றுக்கு கீழ்ப்படியும் போதுனா ஆண்டவர் அடுத்ததை நமக்கு கற்றுக் கொடுப்பார். கீழ்ப்பணிச்சு நம்ம நடக்கணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய கீழி கீழ்ப்படிய அவர் நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று சொன்னீங்க அப்பா. கற்றுக் கொடுக்கிறதா, கற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. அந்தவரே, இந்த தகுதிகள் எல்லாம் எங்களுக்குள் இருந்து எங்கள் வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும், இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற கடைசி நிமிடம் வரைக்கும் உம்மிடத்தில் கற்றுக்கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை சுற்றிலும் இருக்கிற மனுஷனிடத்திலிருந்து நல்ல விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளட்டும். அநேக காரியங்களை அநேக ஏதுக்கள் மூலமாக எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க அப்பா, காத்துக்கொள்ளுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்தோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோனி ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.